தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே.
ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தில் ஆண்டவரின் வருகைக்காக நம்மை நாமே தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் கடவுள் புதியதொரு நாளினை நமக்கு தந்திருக்கிறார். கடந்த நாள் முழுவதுமாக இந்த கடவுள் நமக்கு செய்த எல்லாவிதமான நன்மைகளையும் நன்றியோடு நினைவுகூர்ந்து நன்றி சொல்லி நன்றியின் பழியாக இப்பழியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த நாள் முழுவதும் கடவுள் நம்மை தொடர்ந்து வழி நடத்தவும் அவரது வார்த்தைகளை இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை வாழ்வாக்குகின்ற மனிதர்களாக நாம் வாழ்வதற்கான அருள் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வல்லமையை எம்மில் தூண்டி எழுப்பி பேராற்றலுடன் எங்களுக்கு உதவியருளும். அதனால் எங்கள் பாவங்கள் தடை செய்பவற்றை உமது மன்னிக்கும் அருளால் நாங்கள் விரைவாய் பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 1-6 முடிய. நமக்கு ஒரு வலிமைமிகு நகர் உண்டு, நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர், என்றும் உள்ள கற்பாறை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார். வானூறு உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாக செய்கின்றார். எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 118 பல்லவி. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர்.
ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். உள்ளது அவரது பேரின்பம். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகழ்வதே நலம். ஏற்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடிக்குளம் புகுவதே நலம். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி இறைவன் அவர் நம்மீது ஒளிந்துள்ள. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரின் பெயரால் வருபவர்
பராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 7 இறை வசனங்கள் 21 மற்றும் 24 இருந்து 27 முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்லுபவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். ஆகவே நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது. நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அருவிழிக்கு ஒப்பாவார். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது, இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருவருகை காலம், ஆண்டவர் இயேசுவின் பிறப்பிற்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அழகிய காலம். நான் மீண்டும் வருவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு நம்மை நாமே தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொண்டு நாளும் பயணம் செய்ய அழைப்பு விடுக்கின்ற ஒரு காலம்தான் இந்த திருவருகை காலம். இந்த நாட்களில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் இந்த இறைவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில் சீர்தூக்கி பார்த்து நல்லதொரு மாற்றத்தை முன்னெடுத்த மனிதர்களாக ஆண்டவர் விரும்புகின்ற இறை ஆட்சியை இந்த மண்ணில் மலரச் செய்கின்ற மனிதர்களாக நீங்களும் நானும் இருப்பதற்கான ஒரு அழைப்பினை இறை வார்த்தைகள் வழியாக இறைவன் வழங்கி கொண்டிருக்கின்றார். இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நமது வாழ்வை அமைத்து கொள்ளுகிற போது இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இடம்பெறுவது போல நாம் பாறையின் மீது அடித்தளத்தை இட்ட மனிதர்களாக மாறுகின்றோம். ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக இவரின் வார்த்தைகளை வாழ்வாக்குவது மட்டுமே நம் வாழ்வின் இலக்கு என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நாளும் இந்த இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கு நாம் ஒவ்வொருவருமே இந்த நாட்களில் அதிகமாக அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரின் வார்த்தையை வாழ்வாக்கிக் கொண்டு இந்த சமூகத்தில் நாம் பயணம் செய்கிற போது அவர் விரும்பிய இறையாட்சியை இந்த மண்ணில் நாம் மலர்விக்க முடியும். ஒரு முறை ஒரு மறைக்கேள்வி வகுப்பில் ஒரு மறைக்கேள்வி ஆசிரியர் மாணவர்களை பார்த்து இறையாட்சி எங்கே இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பினாராம். பலரும் திருத்திருவென முழித்து கொண்டே இருந்தார்களாம். முழிக்காதீர்கள், இறையாட்சி எங்கே இருக்கிறது என்று மீண்டும் மீண்டுமாக கேள்வியை எழுப்பி கொண்டே இருந்தாராம். திடீரென ஒரு சிறுவன் எழுந்து அழுது கொண்டே வீட்டிற்கு சென்றானாம். வீட்டிலிருந்து அவனது பெற்றோர் ஏன் அழுகிறாய் என்று கேட்டார்களாம். அதற்கு அந்த சிறுவன் சொன்னானாம், நான் எதையும் எடுத்து ஒழித்து வைக்கவில்லை, என்னை பார்த்து ஆசிரியர் இறையாட்சி எங்கே இருக்கிறது இறையாட்சி எங்கே இருக்கிறது என என்னிடம் மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறார், நான் இறையாட்சியை எடுக்கவில்லை என்று சொன்னானாம். இறையாட்சி என்பது இறைவனுடைய திருவுளம் நிறைவேறுகின்ற ஒரு இடம். இந்த இடம் விண்ணகத்தில் மட்டும் என நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மண்ணகத்தில் ஆண்டவரின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற இறையாட்சியை மலர்விக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. பல நேரங்களில் இந்த இறையாட்சியை ஏதோ விண்ணுலக ஆட்சி என்ற எண்ணத்தோடு எண்ணிவிட்டு நகருகின்ற மனிதர்களாகத்தான் பலரும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 33 ஆண்டுகள் இந்த மண்ணில் வளம் வந்தார். இந்த மண்ணில் வந்தபோது அவர் நடமாடிய போது இந்த சமூகத்தில் இருந்த எல்லா விதமான ஏற்றத்தாழ்வுகளையும் அவர் சந்தித்தார். மனிதன் இணைந்து இன்புற்று இறைவனை புகழ்ந்து வாழ்வதற்காக படைக்கப்பட்ட நிலையில் தன் படைப்பின் நோக்கத்தை மறந்து போனவனாக, தனக்கு கீழ் ஒருவர் தனக்கு கீழ் ஒருவர் என்று மனிதர்களை மனிதர்களை மட்டப்படுத்தி கொண்டு, தனக்கு கீழாக அடுத்தவரை வைத்திருப்பதில்தான் தன்னுடைய மகிழ்ச்சி இருக்கிறது என எண்ணக்கூடியவர்களாக, பலவிதமான பாகுபாடுகளையும் பலவிதமான முரண்பாடுகளையும் தங்களுக்குள்ளாக உருவாக்கி கொண்டு, மனிதர்களிடத்திலிருந்து மனிதர்கள் அந்நியப்பட்டவர்களாக, ஒதுக்கி வெறுத்து அன்பற்ற சமூகமாக இந்த சமூகம் இருந்து கொண்டிருந்தது. பல நேரங்களில் இந்த சமூகத்தில் இத்தகைய சிக்கல்கள் எழுந்த போதெல்லாம் கடவுள் அவர்கள் மத்தியில் பல இறை வாக்கினர்கள் வாயிலாக, தன்னுடைய தூதர்களின் வாயிலாக ஒற்றுமையையும் அன்பையும் இரக்கத்தையும் நீதியையும் முன்னிறுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டே இருந்தார். பல நேரங்களில் இந்த இறை வாக்கினர்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு தங்கள் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டவர்கள் காலப்போக்கில் தங்கள் மனம் போன போக்கில் தங்கள் பாதையை அமைத்து கொள்ள தொடங்கினார்கள். மனிதன் தவறுவது இயல்பு என சொல்லிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் ஒரு மனிதனாக இறைவன் இந்த மண்ணில் பிறந்து ஒரு மனிதன் படுகின்ற எல்லா இன்ப துன்பங்களையும் உடனிருந்து சந்தித்து எல்லாவற்றிற்கு மத்தியிலும் ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதனாக இயேசு இந்த மண்ணில் 33 ஆண்டு காலம் நடமாடினார். சென்ற இடமெல்லாம் அனைவரையும் அரவணைத்தார். சமூகத்தில் நோய்வாய்ப்பட்டதால் ஒதுக்கப்பட்டவர்களையும் ஏழை என்பதால் புறம் தள்ளப்பட்டவர்களையும் கலப்பு திருமணம் என்பதன் அடிப்படையில் நீங்களும் நாங்களும் அந்நியர்கள் என்று பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு மத்தியிலும் அனைவரையும் தேடிச் செல்லுகின்ற ஒரு இறைவனாக இயேசு இருந்தார். எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள். நாம் அவரின் உறவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் படைக்கப்பட்டதன் நோக்கமே, நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருந்தாலும் கடவுளின் பிள்ளைகள் நாம் என்பதை உணர்ந்தவர்களாக ஒற்றுமையோடு அன்பும் நீதியும் இரக்கமும் நிறைந்த ஒரு சமூகத்தில் உருவாக்க வேண்டியவர்களாய் ஒரு சமூகமாக நாம் வாழ வேண்டும் என்பதை இயேசு அறிவுறுத்தக்கூடியவராக இருந்தார். வெறுமன அறிவுறுத்திவிட்டு செல்லவில்லை. அறிவுறுத்திய வார்த்தைகளை தன் வாழ்வில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபராக இயேசு இருந்தார் என்பதை இயேசுவின் வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த ஆண்டவரே உம்மை ஏத்தி புகழ். 1000 ஆண்டுகளாக நாம் நமது முன்னோர்கள் வழியாக அறிந்து நம்பிக்கை கொண்டு அவரை போல வாழ வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அவரை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த இயேசுவை பின்பற்றக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே இந்த இயேசுவினிடத்தில் காணப்பட்ட அன்பையும் நீதியையும் இரக்கத்தையும் சக மனிதர்களிடத்தில் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிற போது கடவுளின் திருவுளம் நிறைவேறுகின்ற அந்த இறைவனுடைய ஆட்சியை இந்த மண்ணில் நம்மால் மலர்விக்க முடியும். பல நேரங்களில் பலரும் நமக்கு துன்ப நேரங்களில் உதவி செய்ய வேண்டும். நாம் தோல்வியை சந்திக்கிற போதெல்லாம் நம்மை தட்டி கொடுக்க வேண்டும். தன்னம்பிக்கை வார்த்தைகளால் நம்மை எப்போதும் ஊக்கப்படுத்த வேண்டும் என எண்ணக்கூடிய நாம் இதையெல்லாம் மற்றவருக்கு பல நேரங்களில் செய்ய தவறியவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் வார்த்தைகளை வெறுமனே கேட்டுவிட்டு நகர்ந்து செல்லுகின்ற மனிதர்களாக நாம் இருந்து விடாமல் அவரின் வார்த்தைகளை வாழ்வாக்குகின்றவர்களாக செயல் வடிவம் கொடுக்கின்றவர்களாக நமது வாழ்வு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தையின் வழியாக இறைவன் வலியுறுத்துகிறார். கடவுளின் வார்த்தைக்கு நாம் செயல் வடிவம் தருகின்ற போது நமது வாழ்வானது பாறையின் மீது அடித்தளமிடப்பட்ட ஒரு வீட்டிற்கு ஒப்பாகிறது. எத்தனையோ துன்பங்களும் எதிர்பாராத நேரங்களில் நம்மை நோக்கி வந்தாலும் எல்லாவற்றிற்கு மத்தியிலும் நாம் நம்பி பயணிக்கின்ற இந்த இறைவன் மீது கொண்டிருக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையினால் நாம் அனைத்தையும் எதிர்த்து நிற்க துணிவு பெற்றவர்களாக இருப்போம். எப்போது இந்த ஆண்டவரின் வார்த்தைகளை வெறுமன ஒரு காதில் வாங்கி மறு காதில் விட்டு செல்லுகின்ற மனிதர்களாக நாம் கடந்து செல்லுகிறோமோ, அப்போதெல்லாம் எதிர்பாராத நேரங்களில் வருகின்ற எல்லாவிதமான இன்னல்களிலும் கலக்கம் உருபவர்களாக நாம் குழம்பி போய் திக்கு தெரியாது திக்குமுக்காடக்கூடிய மனிதர்களாக இருக்கின்றோம் என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை வாழ்வாக்குவது மட்டும்தான் நம் வாழ்வின் இலக்காக இருக்க வேண்டும். இன்று பலரும் நினைத்து கொள்ளுவது உண்டு, ஆண்டவரின் வார்த்தையை பல மணி நேரம் சொல்லுவதும் எடுத்து வாசிப்பதும் இணைய வழியில் பலரோடு பகிர்ந்து கொள்வது மட்டுமே கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வு, கடவுளுக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்பதன் அடையாளம், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவன் என்பதில் நான் கொள்ளுகின்ற பெருமை என எண்ணக்கூடியவர்களாக நம்மில் பலரும் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். பல இளம் தலைமுறையினர் ஆண்டவரின் வார்த்தைகளை பகிர்வதோடு தங்கள் வாழ்வில் இந்த ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய இடத்தினை கொடுத்து முடித்து விட்டோம் என எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் விரும்புவது வெறுமன கேட்ட வார்த்தைகளை நாம் பகிர்வது ஓடு மட்டும் நிறுத்தி விடுகின்ற ஒரு வாழ்வை அல்ல. நாம் கேட்ட இறை வார்த்தைகளின் அடிப்படையில் நமது வாழ்வை சுய ஆய்வு செய்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே செதுக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் தருகின்ற மனிதர்களாக நீங்களும் நானும் இருப்பதற்கான அழைப்பைத்தான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இறைவன் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற மனிதர்களாக நாம் இந்த சமூகத்தில் இருக்க வேண்டுமாயின் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அன்போடும் இரக்கத்தோடும் நீதியோடும் மன்னிக்கும் மனம் படைத்தவர்களாக இந்த மண்ணில் நாம் வலம் வர வேண்டும். கிறிஸ்தவர்கள் மன்னிக்க கூடியவர்கள் என்று சொல்லுகின்ற பெயரை மட்டும் பெற்றுக்கொண்டு மன்னிப்பை வழங்க மறுக்கின்ற கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் இருப்போமாயின் கடவுளின் பார்வையில் நாம் அர்த்தமற்ற மனிதர்களாகவே இருக்கிறோம். நாம் நமது அடித்தளங்களை மணல் மீதுதான் அமைத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். எப்போது இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை வாழ்வாக்குகிறோமோ அப்போது மட்டுமே நமது அடித்தளம் பாறையின் மீது இடப்பட்ட அடித்தளமாகிறது. இயேசு கிறிஸ்து இந்த மண்ணில் வாழ்ந்தபோது சக மனிதர்களை அந்நியப்படுத்த வேண்டாம். பொருளாதாரத்தின் அடிப்படையிலோ உடல் நோய்களின் அடிப்படையிலோ அல்லது உடல் குறைபாடுகளின் அடிப்படையிலோ மனிதனை மனிதன் பிரித்து வைத்து வாழ்வது தவறு என்பதை எடுத்துரைக்கின்ற மனிதனாக இப்படி பிரித்து வைத்திருந்த மனிதர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கின்ற ஒரு கடவுளாக இருந்தார். அதனால் தான் பல மனிதர்கள் நம்பிக்கையோடு அவரை நாடி வந்தார்கள். அவரிடம் செல்வோம், அவர் சொன்னால் போதும் நாம் குணம் பெறுவோம், அவர் ஆடையை தொட்டால் போதும் நாம் குணம் பெறுவோம், அவர் என்னை அழைத்து என் மீது கை வைத்தால் போதும் நான் குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கை அவர்கள் மனதில் வேரூன்றியதற்கு அடிப்படை காரணம் கடவுள் அவர்களை தேடி சென்றார். இந்த இயேசுவின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்ததன் அடிப்படையில் தான் பல நம்பிக்கையாளர்கள் அவரிடமிருந்து பல நலன்களை பெற்றுக்கொண்டார்கள். இன்று நீங்களும் நானும் ஆண்டவரின் வருகைக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்காகவும் நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள இந்த திருவருகை காலத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வது என்பது எங்கே அடங்கியிருக்கிறது என கேள்வியை எழுப்புகிற போது நாம் வாசிக்கின்ற வார்த்தைகளை வெறுமன வாசிக்கின்ற ஒரு வார்த்தையாகவே கடந்து சென்றோமாயின் நமது வாழ்வு அர்த்தமற்ற வாழ்வாகிறது. நாம் வாசித்த இந்த இறை வார்த்தையை நம் இதயத்தில் இருத்தியவர்களாய் நமது வாழ்வை சீர்தூக்கி பார்த்து எந்த அளவிற்கு கடவுளின் வார்த்தைகளின் மீது நாம் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக நம்பிக்கையோடு இன்னும் அதிகமாக எந்தவித இடர்பாடுகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் அனைத்திற்கு மத்தியிலும் இந்த ஆண்டவரின் வார்த்தையை வாழ்வாக்குவதே என் வாழ்வின் இலக்கு என்பதை உணர்ந்தவர்களாக நாம் நமது செயல்களை அமைத்து கொள்ளுகிற போது கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றும் மனிதர்களாக இந்த மண்ணில் நாம் வலம் வர முடியும். அவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கான ஆற்றலை பெற்றவர்களாகிட ஆண்டவரிடத்தில் இத்திருப்பலி வழியாக தொடர்ந்து பக்தியோடு மன்றாடுவோம்.